எல்லோருக்கும் அன்பு வணக்கங்கள். இப்போ மனிதன் புனிதனாகலாம் அப்படிங்கிற தொடர் வகுப்பில் இப்போ இன்றைக்கு வந்து நாம் தன்னம்பிக்கையினுடைய அடுத்த படிநிலைக்கு வந்திருக்கோம். பொதுவாக நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்மை நாம் குறைத்து மதிப்பீடு செய்வது, அதுதான் இன்னைக்கு தலைப்பு. இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் நடக்கிற மிகப்பெரிய அநீதி என்ன தெரியுமா? மற்றவர்கள் அவனை மதிக்கலன்னு நினைக்கிறதா, இல்ல மற்றவர்கள் அவனை நிராகரிக்கிறார்கள் என்று சொல்வதான்னு கேட்டீங்கன்னா, கிடையவே கிடையாது. அவன் தன்னைத்தானே குறைத்து மதிப்பீடு செய்து கொள்வது மட்டும்தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அநீதி. ஏன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அநீதின்னா நம்மளை ஒருத்தர் மதிக்கல, அவமானம் பண்ணிட்டான், இது எனக்கு அவமானம் அநீதி அப்படின்னு நினைக்கிறோம். அப்புறம் நான் இந்த மாதிரி பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சேன், இவன் என்னை நிராகரிச்சிட்டான், இது ஒரு அக்கிரமம் அநியாயம் அப்படின்னு நம்ம பேசுறோம். உண்மையிலேயே அதெல்லாம் அக்கிரமம் அநியாயம் அநீதி கிடையாது. தன்னைத்தான் குறைத்து மதிப்பீடு செய்து கொள்வது மட்டும்தான் இங்க மிகப்பெரிய அநீதி. ஏன்னா ஒரு வைரத்தை சாதாரண கண்ணாடிக்கல்லுன்னு நினைச்சிக்கிறது வைரத்துக்கு இழப்பா நமக்கு இழப்பா? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு வைரத்தை வைரம் தெரிஞ்சிக்கல, அது கீழே கிடக்குது ரோட்ல நடந்து போகும்போது, ஆனா அது வைரக்கல் தான், ஆனா பாக்குறவன் என்ன நினைக்கிறான், ஏதோ ஒரு கண்ணாடிக்கல் கிடக்குது அப்படின்னு அதை அவமதிச்சுட்டு காலில் மெதிச்சுட்டு போறான். அப்போ அந்த இழப்பு வைரத்துக்கு கிடையாது, அது வைரம் என்று தெரியாதவனுக்கு உண்டான இழப்பு. இது மாதிரிதான் நம்முடைய உண்மையான மதிப்பை நாம் அறியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய இழப்புங்க. இப்ப இன்றைக்கு தலைமுறை எல்லாம் எப்படி இருக்காங்க, இளைய தலைமுறைகள்லாம் தன்னை பற்றி தவறாக ஏற்றி வைத்து கொண்ட அடையாளங்கள் காரணமா அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழத் தெரியாமல் வாழ்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஏன்னா அவர்கள் எப்படிப்பட்ட அடையாளங்களை தனக்குள்ள ஏத்திக்கிட்டாங்க அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, எல்லாம் இந்த வலைத்தளங்களும் இந்த சமுதாயமும் தருகின்ற சப்ஜெக்ட்ஸ் தான். ஏன்னா வெளியிருந்து இது இது இப்படி அது அப்படின்னு எதோ யார யாரோ சொல்றதெல்லாம் நம்புறாங்க, அந்த நம்பிக்கையை ஆழமா மனசுல பதிய வச்சுக்கிறாங்க. அதனால அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில வாழத் தொடங்குறாங்க. அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து சுயமாக அனுபவித்து வாழ முடியாம செஞ்சிடுது. ஆனா எப்படி வாழ்றாங்கன்னு பார்த்தா, மற்றவர்களுக்காக நடித்து கொண்டு வாழ்கிறார்கள் தான் நம்ம பார்க்கிறோம். அதுதான் நடைமுறையில இப்ப இன்றைக்கு இளைய தலைமுறையினர்கள்லாம் இருப்பதை பார்க்கிறோம். இதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை பற்றிய அறியாமை தான் காரணம். நான் யாருங்கிற நம்மளுடைய உண்மை நிலை புரியாதது தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அஜ்ஞானம் என்று பார்க்கிறோம். இப்ப நிறைய பேர் கவனிங்களேன், வெளியே சிரிச்சு பேசுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அவர்கள் அனைவருமே வாழ்க்கையில் வாழவில்லை, நடிக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கலாம். அதாவது அவர்களிடத்துல காணப்படுகின்ற தவறான அடையாளங்களை வைத்துக்கொண்டு அப்படி அவர்கள் வாழ்கிறார்கள். இதைத்தான் நம்ம நடைமுறையில நிறைய பேரை பார்க்குறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, மற்றவர்கள் வந்து நம்மை பற்றி சொன்ன வார்த்தைகளை நாம் அப்படியே நம்பி விடுவது தான் காரணம். சின்ன வயசுலேருந்து கவனிங்களேன், உனக்கு அறிவே கிடையாதுன்னு திட்டுவாங்க, நீ ஒழுங்காகவே படிக்க மாட்டே, நீ உருப்பட மாட்டே அப்படின்னு கண்டபடி பேசுவாங்க, உன்னால் எதுவுமே ஆகாது, இப்படியெல்லாம் நமக்கு பலரும் பலவிதமான எதிர்மறை எண்ணங்களை உண்டாக்கி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட கருத்துக்களை உள்வாங்கி கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்க, அப்ப நான் எதுக்குமே உருப்பட மாட்டேன் போல் இருக்கு, நான் எதுக்குமே பயன்பட மாட்டேன், எனக்கு சரியா படிப்பு வராது, எனக்கு அறிவு கம்மி தான் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே அவங்க அதை வந்து நம்ப தொடங்குறாங்க பாத்தீங்களா. இதுதான் பிரச்சனைங்க. இது மாதிரி மற்றவர்கள் என்னென்ன விஷயங்களை நமக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் உள்ள திணிச்சிருக்காங்களோ, அதை நம்முடைய மனசு உள்ள வாங்கி ஆள் மனசுல பதிய வச்சுக்கிட்டதுனால நம்முடைய வாழ்க்கை வந்து அந்த நம்பிக்கையின் அடிப்படையில நகருது. இதை நாம இந்த இடத்துல கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதாவது இதுதான் நம்ம பண்ற தவறு அப்படிங்கிறத எப்போ புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் நம்ம வெளியே இறக்கி வைக்கிறோமோ அப்போது மட்டும்தான் நம்முடைய உண்மை சுயம் வெளிப்படும். ஏன்னா மற்றவர்கள் சொல்லுகின்ற கருத்தெல்லாம் உண்மையாகி விடாது. நிறைய பேர் நமக்கு அப்படித்தான் சொல்லி வச்சிருக்காங்க. அதை நம்ம மனசுக்குள்ள ஆழமா பதிச்சிட்டதுனால நாம எப்படி தோன்றுறது அப்படின்னா, நான் தகுதியானவன் கிடையாது, நான் அழகாவே இல்லை, நான் புத்திசாலி கிடையாது, எனக்கு படிப்பே வராது, இது என்னால முடியாது, இது மாதிரி எல்லாமே எதிர்மறை எண்ணங்கள். அவரெல்லாம் பாரு என்னை விட சிறப்பா வாழ்றாங்க, என்னால வாழ முடியாது, எனக்கு அந்த சக்தி இல்லை, எனக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள இந்த எதிர்மறை எண்ணங்களை ஆழமா பதிச்சு வச்சிருந்ததுனால நம்ம வாழ்க்கை வந்து இப்படி ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கிறோம். அதுக்கு முக்கிய காரணம் இந்த சமூக வலைத்தளங்கள் தான் இன்றைய இளைஞர்களை பெரும்பாலும் பாதிக்கவும் செய்யுது. அன்றைக்கெல்லாம் இந்த அளவுக்கு டெக்னாலஜி கிடையாது. நம்ம வந்து மற்றவர்கள் சொல்ற வார்த்தைகளை மட்டும்தான் பக்கத்து வீட்டுக்காரங்க, அம்மா அப்பா, தாத்தா பாட்டி, சொந்தக்காரங்க சொல்றதை மட்டும்தான் ஏத்துக்குவோம். ஆனா இன்றைக்கு வந்து ஃபேஸ்புக்கு, யூடியூபு, இன்ஸ்டாகிராம்ன்ட்டு நிறைய சோசியல் மீடியாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. அப்ப இதுல போய் இன்றைக்கு இளைய தலைமுறைகள் எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதுல வர்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் உண்மைன்னு நினைக்கிறாங்க. அப்படி இப்படி பேசுறத நம்புறாங்களான்னா, இப்ப காட்சிகளும் மாத்திட்டாங்க. நிறைய பேர் ஏஐ டெக்னாலஜி கொண்டு வந்து இல்லாததை இருக்கிற மாதிரி வீடியோவை கிரியேட் பண்றாங்க. அப்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாயை இல்லையா. இந்த மாயையிலையும் நிறைய பேர் சிக்கிக்கிறாங்க. அப்ப இதுதான் புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து எந்த அளவுக்கு ஏமாற்றப்படுகிறோம். இந்த மாதிரி சோசியல் மீடியாக்கள் இருந்து கொடுக்கப்படுகின்ற தகவல்கள் எல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கு, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாததுனால்தான் இன்றைய பெரும்பாலான இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஏன்னா நீங்க இன்றைக்கு எல்லாமே பாருங்களேன், யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு அவனுக்கு தெரிஞ்சதை ஓவரா கதை விட்டுட்டு இருப்பானுங்க. எதுவும் உண்மை கிடையாது. சும்மா எல்லாம் புத்தக அறிவை வச்சுக்கிட்டு இதுல இருந்து எடுத்து கொஞ்சம் விடுறது, அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து விடுறது, இப்படியே உலகத்துல வந்து அவங்கவுங்களுக்கு தோன்றதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆன்மீகமும் அப்படித்தான் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஆன்மீகமும் ஏகப்பட்ட போலி விஷயங்கள், போலி விளம்பரங்கள். அது வந்து ஒன்று மருத்துவம், இன்னொன்னு ஜோசியம். டாக்டரா இருக்கிறவங்க வந்து அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியங்களை வளர்கிட்டு இருக்காங்க. ஜோசியர்களா இருக்கிறவங்க அவங்கவுங்களுக்கு தெரிகிற விஷயங்களை மக்கள் கிட்ட பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி மனிதர்கள் வந்து இந்த விஷயங்கள்ல மாட்டி மாட்டி இதை உண்மை என்று கேட்டு கேட்டு அதை நம்பி நம்பி வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படிதான் பெரும்பாலான மனிதர்களை நம்ம நடைமுறையில பாக்குறோம். நிறைய பேர் இப்படிதான் இன்றைக்கு இந்த சோசியல் மீடியாவில் சிக்கி உண்மை நிலையை, தன்னுடைய சுயநிலையை அனுபவித்து வாழ முடியாம அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளோட ஒப்பீடு செய்து வாழ்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அங்கதான் துன்பமே தொடங்க ஆரம்பிக்குது. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நம்பிக்கை தான் அவர்களுடைய வாழ்க்கையை வந்து பாழாக்கி விடுது. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜோசியக்காரர்களெல்லாம் நிறைய வந்துட்டாங்க. ஆளாளுக்கு அந்த யூடியூப் சேனலில் ஜோசியத்தை பற்றி பேசுறது பார்த்தீங்கன்னா விதவிதமாக கதை விடுவான். அந்த குரு பெயர்ச்சி ஆனால் அப்படி வரும், சனி பெயர்ச்சி ஆனால் இப்படி வரும், உனக்கு அப்படி ஆகிடும், இப்படி ஆகிடும், நீ கோடீஸ்வரன் ஆகிடுவே, நீ ஓட்டையாண்டி ஆகிடுவே, அப்படி இப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஒன்றும் நடக்காது. ஏன்னா அது சொல்றதுக்கும் நடைமுறைக்கும் ஒத்து வராது. கேட்டோம்னா கட்டத்தை பார்க்கணும், அந்த கட்டத்துக்கு தனியாக நீங்கள் காசு அனுப்புங்க இப்படின்னு ஒரு கூட்டம். பொதுப்படியாக நாங்கள் சொல்லுவோம், ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் கட்டம் எங்கே இருக்கோ அதை வச்சு தான் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்கும்னு நாங்கள் சொல்ல முடியும். அப்போ நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வச்சிங்கன்னா அதுக்கு மினிமம் கட்டணம் எவ்வளவு அதை அனுப்புங்க, நாங்கள் பார்த்து சொல்கிறோம், அப்போ உங்களுடைய சரியான தெரியும். அப்படி தெரியும் போது எதுக்கு இப்படி தேவையில்லாமல் புருடா விடணும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அதன் மூலமாக அவர்கள் பணம் பண்ணுறது தெரியுது. இதை தான் இன்றைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு விசித்திரமான வாழ்க்கையை நம்ம வாழ்றோம். அப்ப நம்மை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம் என்பதை விட மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதில் தான் நம்ம அதிக அக்கறை காட்டுகிறோம் என்பதை பார்க்க முடியுது. இப்ப நாம நடைமுறையில பார்க்கிறோம் எப்படின்னா, இப்ப ஒருவர் தன்னை பற்றி என்ன நினைப்பார் என்று நம்ம பல முறை யோசிச்சிருக்கிறோம். இப்ப நம்ம ஒரு புதிய ட்ரெஸ் போடுறோம், அந்த புதிய ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நம்ம கடை வீதிக்கு போறோம், இல்லை ஒரு ஆபீஸுக்கு போறோம் அப்படின்னா இது நல்லா இருக்குதான்னு 10 பேர் சொல்ல மாட்டாங்களா அப்படின்ட்டு நாம எதிர்பார்க்கறோம். பாத்தீங்களா, இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஆளாளுக்கு ஒரு கமெண்ட் சொல்லுவாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறோம். அப்புறம் இன்றைக்கு அது என்ன ஆயிடுச்சு, சமூக ஊடகத்துல வேற அதை பதிவு பண்ணி போடுறோம். பாரு, நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கேன், இன்றைக்கு நான் இந்த ட்ரெஸ் எடுத்தேன் அப்படி இப்படின்ட்டு அதை பத்தி ஒரு பேட்டி. அப்ப எத்தனை பேர் பார்த்தார்கள், எத்தனை பேர் இதை பற்றி பேசினார்கள் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப ஆழமா எதிர்பார்க்கிறோம். இங்க ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும், நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழவே கிடையாது. மற்றவர்களால் உருவாக்கப்பட்ட நம்பிக்கையைத்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இங்க ஒவ்வொருத்தரும் நல்லா ஆழமா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இல்லையா, எதிர்பார்ப்பு, அவங்க நம்மளை பத்தி என்ன சொல்லுவாங்கன்ட்டு, அது அவங்க எப்படி சொல்லுவாங்களோ அது உண்மைன்னு நம்ம நம்புறோம். அந்த நம்பிக்கையில என்ன ஆகுது, ஒருத்தர் பாராட்டுனா சந்தோஷம், இன்னொருத்தர் நம்மளை தப்பா விமர்சனம் பண்ணாங்கன்னா கவலை, ஒருத்தர் நம்மளை பத்தி அருமையா பாராட்டி நம்மளை ஏத்துக்கிட்டாங்கன்னா அப்பாடா அப்படின்னு நிம்மதி, ஆனா அவர்களே நம்மை நிராகரித்து விட்டா ஏமாற்றம். இது மாதிரி நம்ம வாழ்க்கையில இன்னொருத்தருடைய தயவுல, இன்னொருத்தருடைய ஆலோசனைகளை, மதிப்பை எதிர்பார்த்து நம்ம வாழ கத்துக்கிட்டதுனால வந்த பிரச்சனை தான் நம்ம வாழ்க்கையில நம்ம சுயமா எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு கண்ணாடி வந்து நம்முடைய முகத்தை காட்டலாம், ஆனா அந்த கண்ணாடி நம்முடைய மதிப்பை தீர்மானிக்க முடியாது. இதுதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா மற்றவர்களுடைய கருத்து நம்முடைய நடத்தையை வந்து மாத்திடுமா அப்படின்னு நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நாம் யார் என்று நாம் நம்மை கண்ணாடியில் பார்த்து முடிவு செய்ய முடியாது. இது புரியாமல் வாழ்வதுதான் நம்முடைய வாழ்க்கையில துன்பத்துக்கு மிக முக்கிய காரணம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நமக்கான சுதந்திரம் எப்போது கிடைக்கும் அப்படின்னு நீங்க ஆழ்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப மற்றவர்கள் என்னை பத்தி என்ன நினைப்பார்கள், நினைக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்விகளை முதல்ல நம்ம விட்டுட்டு உண்மையில் நான் யார் என்று நாம் நம்மை தேடத் தொடங்கும் போது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில உண்மையான சுதந்திரம் வரும். அந்த சுதந்திரம் மட்டும்தான் மனிதனை அவனுடைய தாழ்வு மனப்பான்மையிலிருந்து மீட்டெடுக்க முடியும். ஏனென்றால் பிறரது பார்வையில நாம் வெறும் தோற்றம் மட்டும்தான், ஆனா நம்முடைய பார்வையில நாம் ஒரு நம்பிக்கை கதையை உருவாக்கி வச்சிருக்கோம். அந்த நம்பிக்கை தான் உண்மை என்று நம்ம நம்புறோம் பாத்தீங்களா, அதுதான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே நம்முடைய வாழ்க்கையை இரண்டு விதமா வாழ்றோம். ஒன்று வந்து நம்முடைய உண்மையான வாழ்க்கை, மற்றொன்று வந்து நம்மை பற்றி நாமே உருவாக்கி கொண்ட நம்பிக்கை கதை. அதாவது நம்மை பத்தி மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அந்த நம்பிக்கையை அப்படியே ஏற்றுக்கொள்றோம், அந்த நம்பிக்கை கதையை நம்ம நம்புறோம். அதனால நம்ம வந்து இரண்டு விதமான வாழ்க்கையை வாழ்றோம். இப்போ யோசனை பண்ணி பாருங்க, ஒரு மாணவன் வந்து தேர்வு எழுதுறான், அந்த தேர்வில் அவன் தோத்து போறான். எத்தனையோ மாணவர்கள் எழுதுறாங்க, அந்த தேர்வில் இந்த மாணவன் தோத்துட்டான். அது ஒரு சம்பவம். ஆனால் அவன் மனசு என்ன தெரியுமா சொல்லுது, நான் புத்திசாலி இல்லை, மற்றவர்களெல்லாம் புத்திசாலி நல்லா படிச்சுட்டாங்க, ஆனால் எனக்கு படிப்பு வரல, நான் ஃபெயில் ஆயிட்டேன், அப்போ நான் வந்து மடையன் முட்டாள் அப்படின்னு அவனே ஒரு முதிரையை குத்திக்கிறான் பாத்தீங்களா, ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கிறான் பாத்தீங்களா. இதுதாங்க அவனுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தடை. ஏன்னா தோல்வி வெற்றி என்பது எல்லோருக்கும் வந்து போறது தான். அந்த தோல்விக்கான காரணம் வந்து நான் அல்ல, சூழ்நிலைகள் தான் காரணமா இருக்க முடியும். ஆனா நாம என்ன தவறு செய்யறோம் அப்படின்னா, அந்த தோல்விக்கு காரணம் நானே என்று நம்ம முடிவு பண்றோம் பாருங்க, அதுதான் மிகப்பெரிய அஞ்ஞானம். இப்ப வாழ்க்கையில தோல்வியும் வெற்றியும் நான் கிடையாது, சூழ்நிலைகள் உருவாக்குது. இப்ப ஒருத்தர் காதல் பண்றாரு, அந்த காதல்ல தோத்து போறாரு, அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அனுபவம். ஆனா அவர் எப்படி முடிவு செய்யறாருன்னா, எனக்கு அழகு இல்லை அதனால என்னை அவ வெறுத்துட்டா, அப்ப என் மேல் என்னை யாருமே விரும்ப மாட்டாங்க அப்படின்னு அவரா ஒரு முடிவு பண்ணிக்கிறாரு. இன்னொருத்தர் வந்து தொழில் செய்யறாரு, அந்த தொழில தோத்து போறார், தொழில நஷ்டம் ஆயிடுச்சு, அது வந்து ஒரு நிகழ்வு. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த தோல்வி அப்படியே நம்புறார், அதனால என்ன அவர் முடிவு பண்ணிட்டார், இனிமேல் நான் தொழிலே செய்ய முடியாது, நான் தொழில் செய்வதற்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு அவர் மனசுல அவர் அதை பதிய வச்சுக்கிறார். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் வச்சுக்கிட்டு நம்மை நாமே ஒரு நம்பிக்கை கதையை உருவாக்கி வைத்து கொண்டு வாழத் தொடங்குகிறோம். அந்த கதைத்தான் உண்மை என்று நாம் நம்ப தொடங்குகிறோம். அதுதான் இன்றைக்கு இளைய சமுதாயத்தில் இளைஞர்களிடத்தில் காணப்படுகின்ற மிகப்பெரிய பிரச்சனை. ஏனென்றால் நிகழ்வுகள் உண்மை போல தெரியுது, ஆனால் அவற்றை பற்றிய நம்முடைய விளக்கம் வந்து உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யோசனை பண்ணி பாருங்களேன், ஒரு தோல்வி வந்து நம்மளை முட்டாளாக்க முடியாது. ஒருத்தர் நம்மை நிராகரிப்பதனால நம்ம மதிப்பற்றவர்களாக மாற முடியாது. ஒரு தவறு செய்வதனால நீங்க தகுதியற்றவர்களாக ஆகிவிட முடியாது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், அவற்றை வைத்து கொண்டு நாம் ஒரு நம்பிக்கை கதையை உருவாக்கி வைத்திருக்கிறோம். பார்த்தீங்களா, இதுதான் நம்மை வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்து வைத்திருக்கின்ற காரணமாக அமைந்து விடுகிறது. ஏன்னா நம்ம அப்படிதான் அடைப்பட்டு கிடக்கிறோம், நம்ம விடுதலை ஆகலை. வெளியே பார்க்கறதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ள அழுதுகிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்களா, இதுதான் வந்து சிறை வாழ்க்கை. அதாவது நம்ம இதைத்தான் வேதாந்தமும் பேசுது. லிபரேஷன்ங்கிற வார்த்தை விடுதலைங்கிறது தான் வீடு பேருன்னு சொல்லுது. அறம் பொருள் இன்பம் வீடு, கடைசியா வீடு பேர் பெறணும், விடுதலை ஆகணும். ஆனா அந்த விடுதலை எங்கிருந்து நடக்கணும், நம்ம மனதிலிருந்து நடக்கணும். ஏன்னா மனசு தானே இது மாதிரி நம்பிக்கைகளில் மாட்டிக்கிட்டு தன்னையே தான் சிறை வச்சுக்கிட்டு இருக்கு, அது உடல் சார்ந்து வேற பற்றிக்கிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறாம இருப்பதற்கு நம்முடைய மனம் தவறான நம்பிக்கைகளை நம்புகின்றதுனால இப்படி நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்று நாம் எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போது மட்டும்தான் நம்மால் ஏற்றி வைக்கப்பட்ட இந்த தவறான எண்ணங்களை எல்லாம் விட்டு விட முடியும். அப்ப நம்ம ரொம்ப யோசனை பண்ணி பாருங்களேன், நான் யார் என்பது கூட இங்க ஒரு கேள்வி கிடையாது. நான் என்னை பற்றி எந்த நம்பிக்கையை வளர்த்து கொண்டிருக்கின்றேன் என்பதுதான் இங்க கேள்வி. ஏன்னா நான் யாருங்கிறது அப்புறம், ஆனா நான் இப்போது எப்படி இருக்கிறேன், என்னுடைய அடையாளம் என்ன, அதை நீங்க உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. ஏன்னா நான் யாருன்னு விசாரணை பண்ணி மிகப்பெரிய வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ள வந்து நான் ஆத்மா நான் பிரம்மம் என்பது அப்புறம். ஆனா இப்ப நான் யார் என்று நம்மளை நாம் நம்பிக்கொண்டிருக்கிற நிலைப்பாடு என்ன, நான் முடியாதவன், நான் முட்டால், நடக்காது, என்னால் எதுவும் செய்ய முடியாது, நான் தோல்வி அடைந்தவன், இப்படிப்பட்ட நம்பிக்கைகளைத்தான் நம்ம மனசுக்குள்ள நாம் யார் என்ற நிலையில் நாம் உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கை தான் நமக்கு தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கி வச்சிருக்கு. ஆனா இதை நாம் விசாரணை செய்து விவேகத்தினால விழித்து கொண்டு இவைகளை நாம் நீக்கும் போது மட்டும்தான் நம்முடைய தாழ்வு மனப்பான்மை உடைய தொடங்கும். இதை தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லணும்னா, நம்ம எப்போதுமே கடந்த காலத்தின் கைதியாகத்தான் இருக்கிறோம் என்பதையும் நீங்க கவனிச்சு பார்க்கலாம். ஏன் கடந்த காலத்தின் கைதி என்று சொல்றோம்னா, இப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயத்துல தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, அதை மறக்கிறது கிடையாது. நாம ஏதேனும் ஒரு தவறு செய்து விட்டோம் அப்படின்னா அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, அதை விட்டு விடுவது கிடையாது. நமக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டதுன்னா அதுல இருந்து நம்ம வெளியே வருவது கிடையாது. அப்ப இதனால என்ன நடக்குது, இன்று வரைக்கும் நாம நம்மை குறைத்து மதிப்பீடு செய்து கொண்டிருக்கிறோம். என்னை நான் குறைத்து மதிக்கின்றேன், இதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப இத்தகைய மதிப்பீடுகள் ஏன் உருவாகின்றன என்றால், எல்லோருமே நாம் நம்மை பிறரோடு ஒப்பீடு செய்வதனால் மட்டும் கிடையாது, கடந்த காலத்திலே நாம் நம்மை பற்றி தவறாக உருவாக்கி கொண்ட அடையாளங்கள், அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இப்ப ஒரு அவமானம் சொல்லலாம், எப்படின்னா இப்ப ஒரு தங்க காசு தவறி சேத்துல விழுந்துருது, அதன் மேல மண்ணெல்லாம் படிஞ்சிடுச்சு, அதை யாருமே கவனிக்கல. அது தங்க காசு, அது தவறி சேத்துல விழுந்திருக்கு, அதன் மேல மண் படிஞ்சிருக்கு. அது தெரியாம நிறைய மனிதர்கள் வந்து தினசரி அதை காலில் மெதிச்சுக்கிட்டு மெதிச்சுக்கிட்டு போறதும் வருவதுமாகவே இருக்கிறாங்க. இப்படியே பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, பல ஆண்டுகள் கழிச்சு அந்த காசு அப்படியே கிடந்தது. ஒரு நாள் வந்து ஒருத்தர் அதை எடுத்து தங்கம் மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லி நல்லா கழுவி கழுவி சுத்தம் படுத்தி பார்க்குறாரு. பார்த்தா தங்கம், இப்போ அது பிரகாசிக்குது. இப்போ என்ன நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும், அந்த சேத்துல கிடந்ததுனால, இத்தனை ஆண்டுகளாக அந்த தங்கம் சேத்துல கிடந்ததுனால அது தன்னுடைய மதிப்பை இழந்து விட்டதா, இதுதான் கேள்வி. ஒரு தங்கம் வந்து பல ஆண்டுகளாக சேத்துக்குள்ளே தான் இருந்ததுங்க, ஆனால் அது தன்னுடைய மதிப்பை இழக்கலை. பார்த்தீங்களா, அதன் மேல ஒரு அழுக்கு தான் படிஞ்சிருந்தது, அதன் மேல ஒரு சேறு தான் ஒட்டிக்கிட்டு இருந்தது. ஆனா அதனுடைய மதிப்பு குறையவே கிடையாது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்குது. நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னா, நாம தங்கம் தான், ஆனா நம்ம மீத சேர்த்த ஏத்தி வச்சிருக்காங்க, தேவையற்ற விஷயங்களை நமக்கு திணிச்சிருக்காங்க. நீ இப்படி அப்படி இன்னார், இந்த ஜாதிக்காரன் இப்படி ஆயிட்ட, நீ அப்படி ஆயிட்ட அப்படின்னு என்னென்ன வெளி விஷயங்களை நமக்கு மக்கள் திணிக்கிறார்களோ, அந்த அழுக்குகளால் நாம் மூடப்பட்டிருக்கிறோம். அதனால் நாம் என்ன செய்கிறோம் நமக்கு தெரியல. அதை நம்ம நம்முடைய அடையாளமா எடுத்துக்கிறோம். அதனால் நாம் நம்மை குறைத்து மதிப்பீடு செய்கிறோம். அப்ப இப்ப சொல்லுங்க, உங்களது மதிப்பை யார் தீர்மானிக்கிறார்கள்? நம்முடைய மதிப்பை மற்றவர்களால் ஏற்றி வைத்து கொண்ட எண்ணங்களை வைத்து கொண்டு நாமே தீர்மானிக்கிறோம். இதுதான் நம்மிடத்துல இருக்கிற மிகப்பெரிய ஒரு அறியாமை. இப்ப ஒரு மாணவன் வந்து தேர்வுல தோல்வி அடைஞ்சிட்டாங்கிறதுனால அவருடைய மதிப்பு குறைஞ்சிடுமா? ஒருத்தர் வந்து தன்னுடைய வேலையை இழந்துட்டாருங்கிறதுனால அவருடைய மதிப்பு குறைஞ்சிடுமா? ஒருத்தருக்கு தொழில நஷ்டம் ஏற்பட்டுடுச்சுங்கிறதுனால அவருடைய மதிப்பு குறைஞ்சிடுமா? கிடையவே கிடையாது. ஆனால் நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா, அதுக்கு நாம் தான் காரணம் என்று நம்முடைய மதிப்பை குறைத்து மதிப்பீடு செய்து விடுகிறோம். ஏனென்றால் நாம் நம்முடைய மதிப்பை மற்றவர்களுடன் சாதனைகளாக ஒப்பீடு செய்து பார்க்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் இருக்குங்க. நம்ம எல்லாருமே யூனிக்கு தான். இப்ப ஒரு மாமரம் இருக்கு, அந்த மாமரம் வந்து வளரணும்னா 5 வருஷம் தேவைப்படும் நல்லா வளர்றதுக்கு. அதுவே ஒரு சந்தன மரம் இருக்கு, அந்த சந்தன மரம் நல்லா வளரணும்னா 15 வருஷம் 20 வருஷம் கூட ஆகும். ஏன்னா அது எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு அது தடிமன் ஆகும்போது தான் அதுக்கு விலை கூடுதலாக கொடுப்பாங்க சந்தன மரத்துக்கு. ஏன்னா சந்தன மரம் பொறுத்த வரைக்கும் நல்லா வளரணும், கட்டை எந்த அளவுக்கு முத்துதோ அந்த அளவுக்கு சந்தனத்துக்கு மதிப்பு ஜாஸ்தி. அப்போ நீங்க பாருங்களேன், மெதுவாக வளர்வது தோல்வி கிடையாது, அதுக்கான ஒரு தனித்துவம் இருக்கிறது. சந்தன மரம் மெதுவாக வளர்ந்தாலும் 15 ஆண்டுகள் கழித்து 20 ஆண்டுகள் கழித்து அது மிக உயர்ந்த பொருளாக பார்க்கப்படுது. மாமரம் வேகமாக வளர்ந்தாலும் அதனுடைய மதிப்பு பழங்களை கொடுத்து மக்களை மகிழ்விக்கிறது. அப்ப இங்க சாதனைக்கும் மதிப்புக்கும் வித்தியாசம் கிடையாது. நம்ம நல்லா இங்க ஆழ்ந்து பார்க்கணும், அந்த வித்தியாசம் தெரியல நமக்கு. ஏன்னா சாதனை என்பது நீங்கள் செய்தது, மதிப்பு என்பது உங்களை நீங்கள் யார் என்பது உணர்வது. இந்த ரெண்டையும் நம்ம போட்டு குழப்பிக்கிறோம் பாத்தீங்களா. இந்த குழப்பம் தான் நமக்கு துன்பத்தை கொடுக்குதுங்க. ஏன்னா பெரும்பாலும் நம்ம இடத்துல வந்து நான் தோற்று போனேன், நான் பயனற்றவன், நான் எதற்கும் உதவாதவன், நான் படிப்பறிவு இல்லாதவன், அப்படி இப்படி நம்ம நம்ம மனதுக்குள்ள வந்து இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை ரொம்ப போட்டுக்கிட்டே இருக்கிறோம் பாத்தீங்களா. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்மை நாம் குறைத்து மதிப்பீடு செய்கிறோம்ங்கிறதுக்கான ஒரு முக்கிய விஷயமா முடிவு செய்யணும். ஏன்னா நிறைய பேர் இப்படிதான் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு விஷயமும் புரியாம அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு அதுலேயே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை. இப்ப சாதாரணமா ஒருத்தன் வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறான். அப்போ அவனுக்கு வந்து சூரியனுடைய நிழலின் காரணமா அவனுடைய உருவம் வந்து நிழல்ல நீண்டு தெரியுது. இப்ப அவனுடைய உருவம் வந்து நீண்டு தெரியறதுக்கு காரணம் என்ன? அவனா? கிடையாது. சூரியனுடைய வெளிச்சம் அவனுக்கு பின்னாடி முதுகு பக்கம் இருந்து விழுறதுனால இவனுடைய உருவம் வந்து நீண்டு தெரியுது. சூரியன் தான் காரணம்னு தெரியாம நானே ஏதோ நீண்டு போயிட்டேன்னா அவன் நினைச்சான்னா அவன் என்ன சொல்றது? நான் இப்படி ஒரு விசித்திரமா மாறிட்டேனா அப்படின்னு அவன் நினைச்சான்னா அவன் என்ன சொல்றது? இந்த நிலையில நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நிழலை பார்த்து நம்மை நாம் முடிவு செய்யக்கூடாது. அது சூரியனுடைய கோணத்தை பொறுத்து அவ்வாறு நிழல் நீண்டும் குறைந்தும் காணப்படுகிறது. ஆனால் நான் மாறாமல் தான் இருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு அடிப்படை உண்மை நமக்கு புரிஞ்சிட்டா நம்ம நம்முடைய ரியாலிட்டியை நம்ம என்றைக்கும் இழக்க மாட்டோம் இல்லையா. நான் இவ்வளவுதான், 6 அடி தான் என்னுடைய உயரம், ஆனா சூரியனுடைய நிழல் என் மீது பின்னாடி விழுறதுனால நான் 50 அடி 6 மாதிரி நீண்டுகிட்டு நிழல் போகுதுங்கிறதுக்காக நான் நீண்டு போயிட்டேன்னு சொல்ல முடியாது. சூரியனுடைய திசை வந்து மாறி போறதுனால என்னுடைய நிழல் வந்து குறுகி 2 அடியில்தான் விழுதுன்னு சொன்னா நான் சிரித்து போயிட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு தோல்வி, ஒரு அவமானம், ஒரு நிராகரிப்பு, ஒரு குறைபாடு, இது எல்லாமே நிழலுங்க. அதை பார்த்து நாம் இந்த முடிவுக்கு வரக்கூடாது. அதெல்லாம் நம்முடைய தாழ்வு மனப்பான்மை. அதைத்தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அதைத்தான் இங்க ஆன்மீக விஷயங்கள்ல வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது, நம்மை பற்றி என்ன புரிய வைக்குது? நீ பாவி கிடையாது, நீ பலவீனன் கிடையாது, நீ தகுதியற்றவன் கிடையாது, நீ குறைவானவன் கிடையாது, நீ பூரணம், நீ நிறைவானவன் அப்படின்னு நம்முடைய உபநிஷதங்களும் வேதங்களும் நமக்கு பறைச்சாற்றுது. இது தெரியாததுனால தான் நம்ம அஞ்ஞானத்துல மாட்டிக்கிட்டு இது மாதிரி நம்மை நாமே குறைத்து மதிப்பீடு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய சுயமரியாதை என்பது அகங்காரம் கிடையாது. நான் எல்லோரை விட பெரியவன் என்பதல்ல இங்கு விஷயம். நான் மதிப்பு மிக்கவன், நான் மதிக்கப்படக்கூடியவன் என்று நம்முடைய சுயத்தை நாம் உணர்வது மட்டும்தான் இங்கு விஷயமே என்பதாக புரிந்து கொள்ளுங்க. மீண்டும் வேறொரு தலைப்பில் நாளைய வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.